அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குவோர் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் திருநாவுக்கரசு விக்னராஜா. தென்கொரியாவில் பல இறப்புகள் ஏற்படுவதற்கு காரணமாயிருந்த சுத்திகரிப்பு ரசாயனத்தை விற்பனை செய்ததற்காக பிரிட்டிஷ் நிறுவனம் ஒன்று மன்னிப்பு கோரியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க ரேக்கட் வென்கீசர் தற்போது நிதியம் ஒன்றை உருவாக்கியுள்ளது. அறையை ஈரப்பதனாக வைத்திருக்க பயன்படுத்தப்படும் சாதனத்தை துப்புரவு செய்ய பயன்படுத்தப்பட்ட ரசாயன திரவத்திலிருந்து வெளிவந்த நச்சு புகையை சுவாசித்ததால் 100 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது.
அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஜான் கெரி சிரியாவில் மோதல்கள் தவிர்ப்புக்கு புத்துயிர் கொடுப்பதற்கு ஜெனீவாவில் நடந்து வருகின்ற பேச்சுவார்த்தைகளில் புரிந்துணர்வுகள் ஏற்படுகின்ற நிலையை எட்டிக் கொண்டிருக்கின்றதாகவும், இருந்தாலும் இன்னமும் வேலைகள் தொடர வேண்டியிருக்கிறது என்றும் கூறியிருக்கின்றார். 5 காலமாக சிரியாவில் தொடர்கின்ற உள்நாட்டுப் போர் பல விதங்களில் கட்டுக்கடங்கார சிக்கலாக இருக்கிறது எனவும், தற்போதைய நிலவரத்துக்கு அரசு எதிர்த்தரப்பு இரண்டுமே காரணம் எனவும் ஜான் கெரி கூறினார்.
You cannot have legitimate political talks about peace when the parties at the table have both signed up.
சிரியாவின் மிகப்பெரிய நகரமான அலெப்போவில் அதிகரித்திருக்கின்ற சண்டைகள் அமைதி முயற்சிகள் அனைத்தும் குலைந்து விடுமோ என்ற அச்சத்தையும் எழுப்பியிருக்கின்றன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் இடம்பெற்ற கார்குண்டு தாக்குதல் ஒன்றில் குறைந்தது 14 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 28 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பாதுகாப்பு மற்றும் மருத்துவ தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் தென் பாக்தாத்தை அண்டியுள்ள சைதியா நோக்கி புறப்பட்டபோது வெடிக்க வைக்கப்பட்டுள்ளது. கொல்லப்பட்டவர்களில் ஷியா முஸ்லீம் யாத்ரிகர்களும் உள்ளனர்.
ஹாங்காங்கிலே 100 செய்தித்தாள் நிறுவனம் ஒன்றின் தலைமை அலுவலகத்துக்கு வெளியே அதன் முக்கிய செய்தி ஆசிரியர் அண்மையில் வெளியேற்றப்பட்டதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். மிங் பாவோ என்கின்ற துப்பு ஆய்வு செய்தித்தாளின் முதல் பக்கத்திலே ஹாங்காங்கின் வர்த்தகர்கள் மற்றும் அரசியல்வாதிகளை பனாமா ஆவணங்களோடு தொடர்பு படுத்தி செய்தி வெளியிட்ட அதே நாளே அதனுடைய ஆசிரியர் பதவியிலிருந்து தூக்கப்பட்டார். இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் ஹாங்காங்கிலே பத்திரிகை சுதந்திரம் குறித்த அச்சங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
நவ்ரு தீவில் உள்ள ஆஸ்திரேலிய தடுப்பு முகாம் ஒன்றில் தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்ட சோமாலிய நாட்டைச் சேர்ந்த அகதி தஞ்ச கோரிக்கையாளரான 21 பெண் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் உள்ளார். அதே தடுப்பு முகாமில் தன்னை தடுத்து வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்ட ஈரானியர் ஒருவர் மரணமடைந்து 1 குறைவான காலப்பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மானுஸ் தீவில் உள்ள ஆஸ்திரேலியாவின் தடுப்பு நிலையம் சட்டவிரோதமானது என பாப்புவா நியூகினியின் உச்சநீதிமன்றம் அறிவித்த அடுத்து தாம் அந்த தடுப்பு முகாமை மூட உள்ளதாக கடந்த வாரம் பப்புவா நியூகினி அறிவித்திருந்தது.
சீனாவின் வர்த்தக கொள்கை மீதான தன்னுடைய தாக்குதலை அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளருக்கான போட்டியிலே முன்னணியில் இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக்கியிருக்கின்றார். சீனா தன்னுடைய வர்த்தக கொள்கை மூலம் அமெரிக்காவை வல்லுறவு செய்வதாக டொனால்ட் ட்ரம்ப் சாடியிருக்கின்றார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
வங்கி அட்டைகள் மற்றும் கொடுப்பனவுகளை பாதுகாப்பான முறையில் மேற்கொள்வதற்கு தனிநபர் அடையாள எண் என்ற ஒரு யோசனையை 50 முன்னர் இதே நாளில்தான் முன்வைக்கப்பட்டது. இந்த யோசனையை அப்போது ஸ்காட்லாந்தில் உள்ள கிளாஸ்கோவைச் சேர்ந்த இளம் பொறியியலாளர் ஜேம்ஸ் குட்பெலோ முன்வைத்திருந்தார். 0 மற்றும் 1 ஆகிய எண்களை கொண்ட பைனர் எனப்படும் தரவுகளை அட்டையொன்றில் பார்த்த அவருக்கு இது பற்றிய அறிவு வந்ததாக தெரிவித்தார்.
அல் கைதா தலைவர் ஒசாமா பின் லாடன் பாகிஸ்தானில் அமெரிக்க சிறப்பு படையினரால் அதிரடி நடவடிக்கை ஒன்றில் கொல்லப்பட்டு 5 ஆகியிருக்கின்ற நிலையில் அல் கைதாவின் பெரும் பகுதியை அமெரிக்கா அழித்துவிட்டதாக அமெரிக்க உளவுத்துறை நிறுவனமான CIA தலைவருடைய ஜான் பிரெனன் கூறியிருக்கின்றார். பின் லாடனுக்கு ஒரு பெரும் குறியீட்டளவிலான மற்றும் கேந்திர முக்கியத்துவம் இருந்தது என்று கூறிய பிரெனன் நியூயார்க்கிலும் வாஷிங்டனிலும் செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பொறுப்பானவரை அகற்றுவது முக்கியமாக இருந்தது என்று கூறினார்.